إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد யூதர்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த யூதர்களை பொறுத்தவரை இவர்கள் யார், இவர்களை பற்றி ஏன் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கிறது என்ற ரீதியில் அலட்சியமாக இந்த விடயத்திலே நாம் இருந்துவிடாமல் இவர்கள் எந்த வகையிலெல்லாம் சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள், அதேபோன்று அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக எப்படியெல்லாம் இவர்களுடைய வரலாறுகளிலே செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி முஸ்லீம்களாகிய நாங்கள் கட்டாயம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அறிந்து வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதும் அநியாயக்காரர்கள் தான், அதேபோன்று அவர்களை பொறுத்தவரையில் எப்பொழுதும் அவர்கள் குழப்பவாதிகள் தான். இந்த அநியாயங்களும் குழப்பங்களும் அவர்களுடைய காலம் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டே இருப்பார். தங்களுடைய சில விடயங்களை வெல்வதற்காக வேண்டி பிற மனிதர்கள் யாரையும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், மனித உரிமையை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், சிறு பிள்ளைகள் என்று கூட அவர்கள் அவதானிக்க மாட்டார்கள். அவர்களுடைய இலக்குகளை அடைவதற்காக எப்படிப்பட்ட கேவலமான விடயங்களாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அநியாயமான விடயங்களாக இருந்தாலும் அதனை செய்யக்கூடிய நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த யூதர். இந்த யூதர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு அதாவது உரிய ஒரே ஒரு நாடாக இஸ்ரேல் என்ற நாடு காணப்படுகிறது. இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்டை பொறுத்தவரை இது எதிலிருந்து வந்தது என்றால் இஸ்ரோயில் என்ற வாசகத்தில் இருந்து வந்ததாக. இஸ்ரோயில் என்றால் ஹெபர் மொழியில் அல்லாஹினுடைய அடிமை என்பது அதனுடைய பொருள். அல்லாஹினுடைய அடிமை என்பது அதனுடைய பொருள். அதிலிருந்து வந்த அமைப்பாகத்தான் இந்த இஸ்ரேல் என்ற நாடு காணப்படுகிறது. இந்த இஸ்ரேல் என்ற பெயர் ஏன் இவர்களுக்கு வந்தது என்று சொன்னால், இஸ்ரேல் என்ற பெயரையுடைய ஒரு நபி இருந்தார். அவர்களுக்கு நாங்கள் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு நபி. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உற்ற நேசராக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய விடயங்களில் அடிபணிந்து நடக்கக்கூடிய, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய, அதற்காக வேண்டிய தியாகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய காலத்தில் அவர்களை பெரிதாக யாரும் ஈமான் கொள்ளவில்லை. அவர்களை ஒரு மனிதர் ஈமான் கொண்டார். அவருடைய பெயர் லூத் அலைஹிஸ்ஸலாம். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் அல்லாமல் ஈமான் கொண்ட ஒரே ஒரு நபராக இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்டார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஆமன லஹு லூத். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவர்களை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ஈமான் கொண்ட இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இன்னொரு சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பி வைத்திருக்கிறார். அவர்கள் ஒரு தனி சமுதாயத்தை வைத்து அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய விடயங்களை சொல்லி காட்டி அவர்களை ஈமானின் பக்கம், இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாரும் அவர்களுடைய சமூகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார். ஒன்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அதேபோன்று சாரா அலைஹிஸ்ஸலாம் என்ற இரண்டு மனைவிகள் அவர்களுக்கு இருந்தார். அப்படி இரண்டு மனைவிகள் அவர்களுக்கு இருந்தார். அந்த இரண்டு மனைவிகளை பொறுத்தவரையில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிகளில் பல காலங்களுக்கு பிறகு, நீண்ட காலத்துக்கு பிறகு முதலாவது ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு குழந்தை. அதே நேரத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய முதுமையை அடைந்ததன் பிறகு இஸ்ஹாக் என்ற ஒரு மகனை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அவர்களுடைய பெயர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மனைவி ஹாஜரா, அவர்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு மனைவியினுடைய பெயர் சாரா, அவர்களுடைய பிள்ளை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்ஹாக்கு அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை வழங்கினான். அவர்களுடைய பெயர்தான் யாகூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய பெயர்தான் இஸ்ரேல் என்று சொல்லப்பட்டது. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு பெயராக இஸ்ரேல் என்று சொல்லப்பட்டது. இந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையிலே வரக்கூடியவர்களுக்கு பனு இஸ்ரேல், அதாவது இஸ்ரேலின் சந்ததிகள் என்று சொல்லப்பட்டது. இவர்கள்தான் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர். இந்த யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் இருந்தார். அந்த பன்னிரண்டு பிள்ளைகளில் பெயர் கூறும்படியான நபியாக இருந்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அவர்களுடைய ஒரு சகோதரர் இருந்தார்கள் பின்யாமீன் அலைஹிஸ்ஸலாம். மொத்தம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, இந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பன்னிரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். அதிலே விசேடமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்பட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதீத அன்பை பெற்றதன் காரணமாக, அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் பின்யாமீன் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விசேடமான அன்பை பெற்றதன் காரணமாக ஏனைய சகோதரர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. இவர்களுடைய அந்த வரலாறுகளை நாம் சரியாக விளங்கிக் கொள்வது அவசியம் என்பதற்காக சுருக்கமாக இந்த விடயங்களை நான் சொல்கிறேன். எனவே பொறாமையின் காரணமாக இவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியாவது சரி இல்லாமலாக்கிவிட வேண்டும், அவர்களை அழித்துவிட வேண்டும் என்று அவர்கள் நாடினர். அவர்களுடைய அந்த வரலாறை பன்னிரண்டாவது அத்தியாயம் சூரத்து யூசுஃபினை அல்லாஹு தஆலா அழகாக வர்ணிக்கிறான். நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு சூரா, ஒரு இன்பமான ஒரு வரலாறு. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமை கொண்டவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்திரமாக கலட்டி எடுத்து அவர்களை ஏமாற்றி கொண்டு போய் ஒரு பால் கிணற்றிலே தள்ளிவிட்டார். அந்த கிணற்றுக்கு அருகாமையிலே சென்ற ஒரு பயண கூட்டம் வந்து இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் எடுக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, அதற்காக வேண்டி தங்களுடைய வாளியை கிணற்றிலே விடுகிறார்கள். அந்த வாளியிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து உட்கார்ந்து விடுகிறார். உடனே அந்த வாளி எடுத்தவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். சுற்றி இருப்பவர்களை அழைத்து சொன்னார், இதோ ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கிறது, இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அல்லது இதனை நாங்கள் அடிமையாக விட்டுவிடுவோம் என்று அவர்கள் அதனை அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து சென்று எகிப்திலே சந்தையிலே விற்றார்கள். சந்தையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எகிப்து நாட்டினுடைய அரசர் விலைக்கு வாங்கி கொண்டார். இந்த வகையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டின் அந்த அரண்மனையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி காலங்கள் செல்லுகின்ற பொழுது பல்வேறுபட்ட சோதனைகளையும் பிரச்சனைகளையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகம் கொடுத்து அல்லாஹு தஆலா அதிலெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து, அதே போன்று அவர்களுக்கு விசேடமான ஒரு அறிவை அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்திருந்தார். கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அறிவு. யாராவது சரி ஒரு கனவை கண்டு இப்படி ஒரு கனவை நான் கண்டேன் என்று சொன்னால் அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை கொடுப்பார்கள். அது நிச்சயமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு விசேடமான அறிவு. அவ இந்த அறிவின் மூலமாக அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்தத்தை உயர்த்துகிறார். ஒருமுறை எகிப்து நாட்டினுடைய அரசர் ஒரு கனவை காண்கிறார். அந்த கனவினுடைய விளக்கம் என்ன என்று கேட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஆள் அனுப்புகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு பஞ்சம் ஏற்பட போகிறது, 7 வருடங்கள் அந்த பஞ்சம் நீடிக்கும், அதனால் உங்களுடைய தானியங்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள், அதனை நல்ல முறையிலே சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த பஞ்ச காலங்களிலே அது உதவியாக இருக்கும் என்ற அறிவுரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்த அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கௌரவப்படுத்தி கண்ணியப்படுத்தி அவருக்கு நிதி அமைச்சு என்ற பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு முக்கியமான அரசு அதிகாரியாக இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறுகிறார். எனவே 7 வருடங்கள் பஞ்சம் நீடித்ததன் காரணமாக
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் உணவுகளை தேடி அலைகிறார்கள். பஞ்சம், எங்கும் உணவு கிடையாது. எனவே உணவு எங்காவது கிடைக்குமா என்று அலையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேதான் எகிப்திலே ஒரு அரசர் இருக்கிறார். அவர்களிடத்திலே அதிகமான உணவுகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த உணவுகளை கொடுக்கிறார்கள் என்ற தகவல் கேள்விப்பட்டு இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களுக்கு துரோகம் செய்த அந்த சகோதரர்கள் எல்லாம் எகிப்துக்கு செல்கிறார்கள். சென்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பொருள்களை வாங்குகிறார்கள். ஆரம்பத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் அடையாளம் காணவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை அடையாளம் கண்டார்கள். காலப்போக்கிலே அவர்கள் அறிமுகமாகிக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் எகிப்திலே வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பதவியிலே இருப்பதன் காரணமாக எகிப்திலே அவர்கள் கௌரவமாக அழைக்கப்பட்டு அங்கு அவர்கள் குடியேறுகிறார். இந்த வகையிலேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பம் பனு இஸ்ராயில், இஸ்ரவேலின் சந்ததிகள் அனைவரும் எகிப்திலே இந்த அமைப்பிலேதான் அவர்கள் குடியேறினார். எனவே ஆரம்பத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டங்களில் இந்த இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான கௌரவங்கள் வழங்கப்பட்டாலும், காலப்போக்கில் காலங்கள் உருண்டோடுகின்ற பொழுது அந்த கௌரவங்கள் எல்லாம் இல்லாமல் போகின்றன. அந்த கௌரவங்களை அவர்கள் இழக்கிறார்கள். பின்னால் வரக்கூடிய அரசர்கள் இந்த பனு இஸ்ராயில்களை, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே வந்தவர்களை எல்லாம் நோவினை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்களை அநியாயம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர்களை தங்களுடைய அடிமைகளாக ஆக்கி மிக கடுமையான பாரமான வேலைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த வகையில் ஃபிரௌன் என்பவன் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்து கொண்டிருந்தார். நான் பனு இஸ்ரவேலர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றாக ஞாபகம் வைக்க வேண்டியது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பரம்பரையிலே வந்தவர். இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அவன் இந்த ஃபிரௌன் கடுமையான அநியாயங்களை செய்கிறான். மிக கொடுமையான முறையிலே அவன் அவர்களிடத்திலே வேலை வாங்குகிறான். அடிமையை போன்று அவர்களை நடத்துகிறான். இப்படி ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சியை ஃபிரௌன் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருந்தான். ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதியும், இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நீதியையும் அவன் வைத்திருந்தான். பனு இஸ்ரவேலர்களை அவன் மனிதர்களாக கூட அவன் நினைத்து பார்க்கவில்லை, கணக்கெடுக்கவில்லை. செய்ய வேண்டிய சகல அநியாயங்களும் நடைபெற்றது. இப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஃபிரௌனுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அதாவது இந்த பனு இஸ்ரவேலர்களில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறார். இந்த குழந்தை பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றப் போகிறார். அது மட்டுமல்ல, அந்த குழந்தையின் கையில், அந்த பிறக்கக்கூடிய அந்த மனிதனுடைய கையில் ஃபிரௌனுடைய ஆட்சி செல்ல போகிறது என்கின்ற ஒரு தகவல் ஃபிரௌனுக்கு கிடைக்கிறது. எனவே ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களில் சகல அதிகாரங்களும் பெற்றதன் காரணமாக அவன் அவர்களுடைய விடயத்தில் வேண்டியது செய்யலாம் என்ற ஒரு நிலை இருந்ததன் காரணமாக ஃபிரௌன் ஒருதலை பட்சமாக சிந்திக்கிறான். எப்படி இந்த பனு இஸ்ரவேலர்களில் அவர்களில் பிறக்கக்கூடிய அந்த குழந்தைதான் என்னுடைய ஆட்சியை கவிழ்க்கப் போகிறது என்றால், நாம் ஏன் அங்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளை வைக்க வேண்டும்? நாம் வைக்கக்கூடாது. பனு இஸ்ரவேலர்களில் குழந்தைகள் கிடைத்தால் அவர்களை நாங்கள் உயிரோடு கொன்றுவிட வேண்டும் அல்லது அறுத்துவிட வேண்டும். அவர்களை வளரவிடக்கூடாது என்கின்ற ஒரு கொள்கையை பெறாமல் இருக்கிறான். அதன் காரணமாக ஏற்கனவே அநியாயங்கள் செய்யப்பட்டு கொண்டிருந்த அந்த பனு இஸ்ரவேலர்கள் ஃபிரௌனுடைய இந்த அநியாயத்திற்கும் உள்ளாகிறார்கள். தாய்மார்களுக்கு முன்னால், அதேபோன்று பெற்றோர்களுக்கு முன்னால், சகோதர சகோதரிகளுக்கு முன்னால் பச்சினம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், அறுக்கப்படுகிறார்கள், அவர்கள் உயிரோடு விடப்படுவதில்லை. இப்படியான மிக கொடுமையான சம்பவங்களை எல்லாம் ஃபிரௌன் நிகழ்த்தி கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் பயந்து நடுங்கினார்கள், கவலைப்பட்டார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடக்குமோ என்று அவர்கள் பயந்தார்கள். எல்லா வகையிலும் அவர்கள் சிந்தித்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு சொன்னான், உங்களுடைய குழந்தையை நீங்கள் ஒரு பெட்டியிலே போட்டு ஆற்றிலே போட்டு விடுங்கள். அந்த குழந்தையை ஒரு எதிரி எடுத்துக்கொள்வான். மீண்டும் அந்த குழந்தையை நாங்கள் உங்களுடைய கையிலே சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய்க்கு அல்லாஹ் சொன்னான். அதன் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய் அப்படியே செய்தார்கள். தன்னுடைய பிள்ளையை ஒரு பெட்டியிலே போட்டு ஆற்றிலே போட்டு விட்டார். அந்த ஆற்றிலே அந்த பெட்டி மிதந்து வருகிறது. ஃபிரௌனும் அவனுடைய மனைவியும் காண்கிறார்கள். கண்டு அந்த பெட்டியை எடுத்து பார்க்கிறார்கள். ஒரு அழகான ஒரு குழந்தை. ஃபிரௌனுக்கு மனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையை, யாருடைய பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று ஃபிரௌனுடைய மனம் சொன்னாலும் ஃபிரௌனுடைய மனைவி சொன்னார்கள், அழகான ஒரு குழந்தை, இதை நாம் எதுவும் செய்யக்கூடாது, எங்களுடைய பிள்ளையாக இந்த குழந்தையை நாங்கள் வளர்ப்போம் என்று அந்த குழந்தையை அவர்கள் வளர்க்கிறார்கள். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த குழந்தை யாருடைய பாலையும் குடிப்பதாக இல்லை. எந்த செவிலித்தாய்மார்களுடைய அந்த பாலையும் அந்த குழந்தை குடிப்பதாக இல்லை. பல பாலூட்டும் தாய்மார்களை அழைத்து பார்த்தார்கள், எதுவும் வேலைக்காகவே. எனவே அந்த வகையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் தன்னுடைய தாயின் மடியிலே வந்து சேர்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வேறு எந்த தாயினுடைய பால்களை மறந்தாமல் தன்னுடைய தாயின் பாலை அருந்தியதன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய தாயிடமே சேர்க்கப்படுகிறார். இப்படி அவர்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு செல்கிறது. அவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்து அந்த அரண்மனையிலே அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அல்லாஹு தஆலா இது சம்பந்தமாக சொல்லும் போது இன்ன ஃபிரௌன வஹாமான வஜுனூதஹுமா கானூ காதீன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து வளர்த்த விஷயத்தில் ஃபிரௌனும் அவனுடைய படை தளபதி ஹாமானும் அவனுடைய படைகளும் தவறு செய்தவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு குழந்தை வரக்கூடாது என்பதற்காக பனு இஸ்ரவேல் சந்ததியினுடைய சகல பிள்ளைகளையும் அவர்கள் கொலை செய்தார்களோ அதே அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுடைய வீட்டின் மூலமாகவே, ஃபிரௌனுடைய தயவின் மூலமாகவே அல்லாஹு தஆலா நிகழ்த்துகிறார். இந்த விஷயத்தில் ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் தவறு செய்தவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு அவர்கள் திடீரென்று ஒரு கொலை குற்றம் செய்து விடுகிறார்கள். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இனத்தை சார்ந்த, பனு இஸ்ரவேல் இனத்தை சார்ந்த ஒருவரும், அதே போல ஃபிரௌனுடைய அந்த இனத்தை சார்ந்த ஒருவரும் சண்டை பிடித்துக் கொள்கிறார். சண்டை பிடித்த அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஃபிரௌனுடைய அந்த இனத்தை சார்ந்தவனுக்கு ஒரு அடி அடித்தார். அந்த சண்டையின் போல் அவர்கள் கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே அடிக்கவில்லை. ஆனால் அடித்தார்கள், அந்த ஒரு அடியிலேயே அவன் இறந்துவிட்டான். எனவே இந்த இறந்த செய்தி பரவி இருந்தது, ஆனால் யார் கொலை செய்தது என்று தெரியாது. அது அப்படி மூடி மறைக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் என்ன நடந்தது என்றால், அதே பனு இஸ்ராயல்களை சார்ந்த ஒருவன், அதே நபர் இன்னொரு ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்த ஒருவரோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள், இவனிலே தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. பனு இஸ்ராயல் இனத்தை சார்ந்த இவனிடத்திலே தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று அவனை கண்டிக்க சென்றார்கள். ஆனால் அவன் அந்த இடத்திலே சொல்லிவிட்டான், மூசாவே, நேற்றும் நீங்கள் ஒரு கொலையை செய்தீர்கள், இன்றும் என்னை நீங்கள் கொலை செய்ய பார்க்கிறீர்கள், நீங்கள் பூமியிலே ஒரு குழப்பவாதியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்று அவன் சத்தமாக சொல்லிவிட்டான். அந்த வகையிலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது அந்த கொலையை புரிந்தவர்கள் என்ற வகையிலே ஃபிரௌனினால் தேடப்பட ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் மதியனை நோக்கி சென்றார்கள். மதியனிலே சுமார் 10 வருடங்கள் அல்லது 8 வருடங்கள் அவர்கள் காலம் கழித்துவிட்டு, அதற்கு பிறகு தன்னுடைய எகிப்தை நோக்கி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசி அவர்களை தூதராக அனுப்பி, ஃபிரௌனிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், ஃபிரௌன் வரம்பு மீறி கொண்டிருக்கிறான், அவனை அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டின் பால் அழையுங்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே வந்து சொன்னார்கள், இத்தனைக்கும் ஃபிரௌனை பொறுத்தவரையில் நான் தான் இலாஹி என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். உங்களுடைய உயர்வான ரப்பு நான் தான், என்னை தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது என்ற ரீதியிலே செயற்பட்டுக் கொண்டிருந்தான் ஃபிரௌன். தன்னையே தன்னுடைய குடிமக்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை விடுத்துக் கொண்டிருந்தான் ஃபிரௌன். எனவே அவனிடத்திலே வந்துதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய ரப்புக்கு நீ அடிபணிய வேண்டும், அவன்தான் உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் என்ற அழைப்பை விடுத்தார்கள். அதேபோல் அவர்கள் வைத்த கோரிக்கையிலே மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, அர்சில் மைய பனி இஸ்ராயில், பனு இஸ்ராயில்களை வைத்து அநியாயம் செய்து கொண்டிருக்காமல், அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்காமல், அவர்களை என்னோடு அனுப்பிவிடு என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்தார். ஆனால் ஃபிரௌன் அந்த கோரிக்கைகள் எதனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் கடுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்க்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னிடத்திலே உள்ள அற்புதங்களை எல்லாம் காட்டுகிறார்கள். அந்த அற்புதங்களை காட்டிய சந்தர்ப்பத்திலெல்லாம் ஃபிரௌன் இது சூனியம் என்று அவன் அதாவது அதனை அதாவது தடுத்துவிட முயற்சி செய்கிறான். அது சூனியம் என்று அவன் அதனை பிழையாக கருதுகிறான். எனவே அந்த சூனியத்துக்கு எதிராக சூனியக்காரர்களை வைத்து வெல்லலாம் என்ற நோக்கத்திலே ஃபிரௌன் ஒரு நாளை தீர்மானித்து சூனியக்காரர்களை அழைத்து மூசாவையும் அழைக்கிறார். யாருடைய சூனியம் வெற்றி பெறுகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது ஒரு கோலாகலமான ஒரு நாளாக இருந்தது. ஒரு விழா கொண்டாட்டம் உள்ள ஒரு நாளிலே எல்லா மக்களும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எகிப்து நாட்டிலே உள்ள சகல சூனியக்காரர்களும் கொண்டு சேர்க்கப்பட்டார். அவர்களுடைய சூனியங்களை முதலாவது போடும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். எனவே அந்த சூனியத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது கயிறுகள் பாம்புகளை போன்று நடனமாடியதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டு பயந்தார். அல்லாஹு தஆலா சொன்னான், பயப்படாதீர், நீங்கள் தான் வெற்றியாளர் என்ற ஆறுதலை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த வகையிலே அவர்களுடைய எல்லா விடயங்களையும் போட்டதற்கு பிறகு அது மைதானங்களிலே சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை தூக்கி போட்டார்கள். அது பாம்பாக மாறியது. இவர்கள் என்ன என்ன சூனியங்களை செய்து வச்சிருந்தார்களோ அது எல்லாவற்றையும் அது விழுங்கியது. தெளிவாக அந்த இடத்திலே பனு இஸ்ரவேலர் பனு இஸ்ராயலை சார்ந்தவர்கள் அல்லாஹினுடைய அற்புதத்தை கண்டார்கள். அதே போன்று பிராவனை சார்ந்தவர்களும் அல்லாஹினுடைய அற்புதத்தை கண்டார்கள். இந்த விடயங்களை பார்த்தவுடன் யார் போட்டிக்கு வந்தார்களோ அந்த சூனியக்காரர்கள் ஈமான் கொண்டார்கள். உடனே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் மூசாவுடையும் ஹாரூனுடையும் ரப்பையும் நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். பிராவும் தெளிவான முறையிலே அந்த இடத்திலே தோற்கடிக்கப்பட்டார். இதேபோல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், பிராவுடைய அந்த அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பல அற்புதங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டுகிறார். இந்த எல்லா அற்புதங்களையும் இந்த பனு இஸ்ராயில், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சந்ததியிலே வந்தவர்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு தெளிவான 9 அச்சாட்சிகளை நாங்கள் கொடுத்தோம். ஃபிரௌன் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில், பனு இஸ்ராயில் பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சுமார் 9 அற்புதங்களை நாங்கள் அவர்களுக்கு காட்டினோம், கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சல்பனி இஸ்ராயில், இந்த பனு இஸ்ராயில்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நாங்கள் அவர்களுக்கு எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே இந்த வகையிலே இந்த ஃபிரௌனை பொறுத்தவரையில் ஃபிரௌனை அல்லாஹு தஆலா பல சந்தர்ப்பங்களிலே பிடித்து பார்க்கிறார். அதாவது அவர்களுக்கு பஞ்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், அதே போன்று வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான், அதே போன்று தவளைகள் மூலமாக அல்லாஹு தஆலா சோதனையை கொடுக்கிறான், அதே போன்று இரத்தம் வடிதல், மூக்கினால் வாய்களினால் இரத்தம் வடிதல் என்ற சோதனையை அல்லாஹ் கொடுக்கிறான், வெட்டுக்கிளிகளால் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். இப்படி பல்வேறுபட்ட சோதனைகள் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலெல்லாம் உடனே ஓடி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுவார், மூசாவே உங்களுடைய ரப்பிடத்திலே கேளுங்கள், லைன் கஷப்தான், நீங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனைகளை நீக்கிவிடுவீர்களே ஆனால், உங்களுடைய ரப்பிடத்திலே கேட்டு அதனை இல்லாமலாக்கி விடுவீர்களே ஆனால், நாங்கள் உங்களை ஈமான் கொண்டு விடுவோம். அது மட்டுமல்ல, வல நூர் சிலன்ன மகாக பனி இஸ்ராயில், இந்த பனு இஸ்ரவேலர்களை உங்களோடு நாங்கள் அனுப்பிவிடுவோம் என்ற வாக்குறுதி ஃபிரௌனும் ஃபிரௌனை சார்ந்தவர்களும் பல சந்தர்ப்பங்களிலே கொடுக்கிறார். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், சகல பிரச்சனைகளும் தீரும், ஆனால் அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார். இப்படி ஒரு சில காலங்கள் சென்றதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகை அறிவிக்கிறான், நீங்கள் இரவோடு இரவாக இந்த பனு இஸ்ராயில்களை நீங்கள் அழைத்து சென்று விடுங்கள். இந்த எகிப்து நாட்டிலிருந்து ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து இந்த பனு இஸ்ராயில்களை நீங்கள் கலட்டி விடுங்கள், அனைவரையும் நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார். இன்னக்கும் முத்தபாவும், நீங்கள் அப்படி சென்றாலும் நிச்சயமாக நீங்கள் பின்தொடரப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். எனவே இரவோடு இரவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பனு இஸ்ராயில்களை அழைத்து கொண்டு அவர்கள் செல்கிறார். சென்ற அந்த சந்தர்ப்பத்திலே தான் கடல் குறுக்கிறது. பின்னால் ஃபிரௌனுடைய படை புழுதியை கிளப்பிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். முன்னால் செல்ல முடியவில்லை, கடல் குறுக்க இருக்கிறது, பின்னால் திரும்பி செல்ல முடியாது, ஃபிரௌனுடைய படை வருகிறது. இந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் பனு இஸ்ராயில்கள், அதாவது கடுமையான ஒரு சோதனைக்குள் உள்ளாக்கப்பட்டார். கடுமையாக பயந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னா லமுதுரகூன், ஃபிரௌனுடைய படை பின்னால் வருகிறது, முன்னால் கடல் இருக்கிறது, நிச்சயமாக நாங்கள் பிடிக்கப்பட்டு விடுவோம், பிராவுனினால் நாங்கள் துவம்சம் செய்யப்பட போகிறோம் என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலமும் நடக்காது, இந்த மழைய ரப்பி சயஹதி, என்னுடன் என்னுடைய ரப்பி இருக்கிறார், அவன் எனக்கு வழியை காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை வார்த்தை சொன்னார். ஃபிரௌன் நெருங்கி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், உங்களுடைய தடியினால் நீங்கள் கடலை அடியுங்கள் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ் கொடுக்கிறார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள். கடல் இரண்டாக பிளக்கிறது. அந்த கடலினுடைய ஒவ்வொரு பாதிகளும் மலைகளை போன்று அடுத்த பக்கத்திலே குவிந்திருக்கிறது. அந்த நீர் ஓடுவதாக இல்லை, இரண்டு பகுதிகளிலும் மலைகளை போன்று அந்த கடல் நீர்கள் அப்படி குவிந்து நிற்கிறது. இந்த அற்புதத்தையும் பனு இஸ்ராயேல்கள் கண்ணால் பார்த்தார். எனவே அந்த கடல் வழிவிட்டதன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு வந்த அந்த பனு இஸ்ராயேல்களும் அந்த கடல் வழியே நடந்து செல்கிறார். அப்பொழுதும் ஃபிரௌனுடைய படை வந்து கொண்டுதான் இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ராயேல்களும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். கடலை கடந்து கடக்க நெருங்கி விட்டார்கள் அல்லது கடந்து விட்டார்கள். அப்பொழுது ஃபிரௌனுடைய படை பின்னால் வந்து கொண்டே இருக்கிறது. ஃபிரௌனுடைய படை நடுக்கடலாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்தவர்கள் பயந்தார்கள். கடல் சேருவதாக இல்லை, நாங்கள் தப்பிவிட்டோம், ஃபிரௌனுக்கு இந்த கடல் இடம் கொடுத்து வைத்திருக்கிறது, மீண்டும் நாங்கள் ஃபிரௌனினால் பிடிக்கப்படுவோம் என்று அவர்கள் பயந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய கண் முன்னாலேயே ஃபிரௌனையும் அவனுடைய படை பட்டாளங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா அப்படியே அந்த கடலிலே மூழ்கடிக்க செய்தான். இதனை தெளிவாக பனு இஸ்ராயேல்கள் கண்டார். எனவே எப்படிப்பட்ட ஒரு மிக துன்பகரமான ஒரு நிலைமையிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த பனு இஸ்ராயேல்களை காப்பாற்றினார். ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து அல்லாஹுடைய மிகப்பெரிய அற்புதங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயேல்களை காப்பாற்றினார். இவ்வளவு அற்புதங்களை பனு இஸ்ராயேல்கள் கண்டாலும் அந்த ஈமான், அந்த விசுவாசம் அவர்களிடத்திலே சரியாக இருக்கவில்லை. பல வரம்பு மீறல்களை, பல தவறுகளை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். கடலை கடந்து ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து அவர்கள் தப்பியதற்கு பிறகு கண்கூடாக ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அழிந்ததையெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த அவர்கள் மறந்தார்கள். அல்லாஹுடைய விடயங்களில், அல்லாஹுடைய கட்டளை தொடர்பான விடயங்களில் பல வரம்பு மீறல்களை அவர்கள் செய்தார். இது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இந்த பனு இஸ்ராயேலர்களுக்கு இன்னும் பல அருள்களை அல்லாஹ் செய்திருந்தார். அதாவது தங்களுடைய அந்த பயணத்தின் போது அவர்களுக்கு பாலைவன அந்த வெயில் கடுமையான ஒரு சூட்டை கொடுத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள், கடுமையான வெயிலாக இருக்கிறது, கடுமையான சூடாக இருக்கிறது, எங்களுக்கு அதற்கு நிழல் வேண்டும் என்றார். அல்லாஹு தஆலா வதல்லல்னா அலைக்குமுல் கமாம், பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா மேகங்களின் மூலமாக நிழலை கொடுத்ததாக அல்லாஹ் சொன்னார். அதே போன்று அவர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓடி வந்தார்கள். பாலைவனத்திலே தண்ணீர் கிடையாது, மிக கடுமையாக தாகத்தினால் சிரமப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே தண்ணீர் தேவை என்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அதன் அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 12 நீர் ஊற்றுகளை ஓடச் செய்தான். அதற்கும் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் இந்த கல்லுக்கு உங்களுடைய தடியினால் அடியுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். தடியினால் அடித்தார்கள். 12 கூட்டங்களாக அவர்கள் இருந்ததன் காரணமாக 12 நீரூற்றுக்கள் அதன் மூலமாக வந்தன. அவர்கள் அதனை குடித்துக் கொண்டார்கள். அதே போன்று தங்களுக்கு பசிக்கிறது, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே முறையிட்டார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார். உடனே அல்லாஹு தஆலா மன்னு சல்வா என்ற ஒரு உணவை வானத்திலிருந்து இறக்கி வைத்தார். மிக கண்ணியமான அந்த உணவை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். எனவே எந்த சிரமமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் மிக ருசியான அந்த உணவுகளை அவர்கள் சுவைத்தார். இவ்வளவு விஷயங்களை கண்டும் அவர்கள் அல்லாஹ்வுடைய விடயங்களுக்கு நன்றி செலுத்தாமல் சில அட்டகாசங்களை, சில குழப்பங்களை அவர்கள் செய்து கொண்டேதான் இருந்தார்கள். எனவே மண்ணு செல்வா உணவு கிடைத்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு சில நாட்களுக்கு பிறகு போய் சொன்னார்கள், எங்களுக்கு இந்த ஒரு உணவை சாப்பிட்டுக் கொண்டு பொறுமையாக இருக்க முடியாது. எனவே எங்களுக்கு பூமியிலே விளையக்கூடிய கெக்கரிக்காய், பூண்டு, பருப்பு, வெங்காயம் இந்த மாதிரியான உணவுகள் தேவை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் முறையிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அத்தஸ்தப்திலூன் அல்லதி ஹுவ அதினா பில்லதி ஹுவ கைர், எந்த ஒன்று நல்லதாக இருக்கிறதோ அதற்கு பகரமாக அதைவிட தாழ்ந்த ஒன்று நீங்கள் கேட்கிறீர்களா என்று கேட்டார். மண்ணு சல்வா என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசேடமான ஒரு உணவு. அவ அந்த உணவை அவர்கள் புறம் சொல்லிவிட்டு அதை தூக்கி எறிந்துவிட்டு கெக்கரிக்காய், பருப்பு இந்த மாதிரியான சில மரக்கறி வகைகளை கேட்டார். வெறுமனே ஒரு அதாவது குழப்பம் செய்வதுதான் அவர்களுடைய நோக்கம். எனவே அவர்கள் அப்படி கேட்டதன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் ஒரு கிராமம் இருக்கிறது, இந்த கிராமத்திலே நீங்கள் நுழையுங்கள், நுழைந்து நீங்கள் அந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான அந்த மரக்கறி வகைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கிராமத்திலே நீங்கள் நுழையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே சுஜூது செய்தவர்களாக நுழையுங்கள். அதே போன்று ஹித்தத்தும் எங்களுடைய பாவச்சுமை நீங்கட்டும் என்று சொல்லியவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்ற ஒரு கட்டளை அல்லாஹ்வின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்டார். ஆனால் அதையும் அந்த பாவிகள் மாற்றினார். என்ன செய்தார்கள் என்றால், சுஜூது செய்தவர்களாக நுழையுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே சுஜூது செய்யாமல் தங்களுடைய பிற்பகுதிகளால் இழுவிக்கொண்டு அந்த ஊருக்குள்ளே நுழைந்தார். வெறும் அட்டகாசம். அதே போன்று ஹித்தத்தும் பாவச்சுமைகள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு நுழையுங்கள் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே ஹித்தத்தும் கோதுமை விதை என்று சொல்லிக்கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டு அந்த கிராமத்திலே நுழைந்தார். இப்படி அவர்கள் வரம்பு மீறியதன் காரணமாக அந்த கிராமத்திலே நுழைந்த கையோடு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நோயை இறக்கினார். அந்த நோயிலே அதிகமானவர்கள் மாந்து போனார். இதையும் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் தெளிவாக சொல்லிக்காட்டினார். எனவே இவ்வளவு அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் பல அற்புதங்களை பார்த்த ஒரு சமுதாயம் செய்து கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படியெல்லாம் வதைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வதைத்தார். ஒருமுறை இவர்களை அழைத்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமத்திற்கு அருகாமையிலே சென்றார். அந்த கிராமத்திலே உள்ளவர்கள் அவர்களுடைய சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களிடத்திலே கேட்டார்கள், அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பனூ இஸ்ராயிலர்கள் கேட்டார்கள், அதாவது இவர்களுக்கு எப்படி கடவுள்கள் இருக்கிறதோ, எப்படி சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, இதே போன்று எங்களுக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஏற்படுத்தி தரலாமே, எங்களுக்கும் ஒரு சிலையை காட்டி தரலாமே, நாங்கள் அதை வணங்குவதற்கு என்று கேட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையாக கூப்பிட்டார், இன்னக்கும் கௌமும் கஜ்ஹலூன், நீங்கள் ஒரு மடத்தனமான ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள், ஒரு அறிவீனமான சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடிந்து பேசினார். அல்லாஹு தஆலா உங்களை படைத்திருக்க, உங்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா பாதுகாத்திருக்க, ஃபிரௌனுடைய அந்த ஃபிரௌன் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே கடுமையான ஒரு ஒரு இன்னல்களையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த போது அல்லாஹ் காப்பாற்றியிருக்க, நீங்கள் ஒரு ஒரு சிலையை வணங்குவதற்கு முயற்சி செய்கிறீர்களா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கடிந்து பேசினார், கடுமையாக நடந்து கொண்டார். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா தூர் சீனாய் மலைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருந்தார். 40 இரவுகள் தவணை கொடுத்து இந்த 40 நாட்களில் உங்களுக்குரிய அந்த வேத பலகைகள் வழங்கப்படும், இந்த இடத்துக்கு இந்த நேரத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்திருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சகோதரர் ஹாரூனை பிரதிநிதியாக வைத்துவிட்டு வலா தத்தபே சபீலல் முஸ்லிமீன், யாராவது குழப்பம் செய்தால் குழப்பம் செய்யக்கூடியவர்களுடைய வழியை நீங்கள் பின்பற்றக்கூடாது, இவர்களுடைய விடயங்களிலே சீர்திருத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எல்லாம் சொல்லிவிட்டு அந்த வேதங்களை எடுப்பதற்காக தூர் சீனாய் மலைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனார். போன அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இவர்களிலே உள்ள சாமிரி என்பவன் ஒரு சில உலோகங்களை வைத்து ஒரு கன்றுக்குட்டியை தயார் செய்தான். அந்த கன்றுக்குட்டியை தயார் செய்து வைத்துவிட்டு அதிலே ஊதினான் ஒரு சத்தம் வந்தது. அந்த கன்றுக்குட்டி மக்களுக்கு காட்டி சொன்னான், மூசா தன்னுடைய கடவுளை தேடி தன்னுடைய ரப்பை தேடி எங்கோ சென்று விட்டார், மூசா வழிதவாடி போய்விட்டார், மூசா எங்கும் செல்ல தேவையில்லை, இதோ ரப்பை இருக்கிறார். கன்றுக்குட்டியை காட்டி அவன் உருவாக்கிய அந்த கன்றுக்குட்டியை காட்டி அந்த சாமிரி சொன்னான், இதோ உங்களுடைய ரப்பு இருக்கிறார், இவருக்கு நீங்கள் திறம்படியுங்கள், இவரை வணங்குங்கள், அதாவது இதனிடத்திலே உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் என்று அந்த கன்றுக்குட்டியை காட்டி சொன்னான். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பல முயற்சிகளை செய்தார்கள், அவர்களை திருத்துவதற்கு பல கட்டங்களிலே முயற்சி செய்தார்கள். ஆனால் கடைசியிலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பயமுறுத்தினார்கள், அச்சுறுத்தினார்கள், மீறி வந்தால் கொலை செய்வோம் என்ற அளவுக்கு அவர்கள் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த 40 நாட்கள் தவணை முடிப்பதற்கு முன்னாலேயே இங்கு மிகப்பெரிய ஒரு வழிகேடு இவர்களுக்கு மத்தியிலே ஆரம்பித்துவிட்டது. அல்லாஹு தஆலா அங்கு வைத்தே சொல்லிவிட்டான், நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய சமுதாயத்தை சாமிரி என்பவர் வழிகெடுத்து விட்டார், அவர்களெல்லாம் கன்றுக்குட்டியை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற ஒரு தகவலை அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டவர்களாக கடுமையான கவலைப்பட்டவர்களாக வந்தார்கள். வந்த வரத்திலே தன்னுடைய வேத பலகையெல்லாம் கோபத்திலே தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிந்து விட்டு தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாடியையும் முடியும் பிடித்து இழுத்தார்கள். என்ன செய்தீர்கள், இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வழிகேட்டிலே போய் விழுந்திருக்கிறார்கள், கன்றுக்குட்டியை கடவுளாக ஆக்கி வணங்கி கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய விடயத்தில் நீங்கள் ஏன் அலட்சியமாக இருந்தீர்கள் என்று ஹாரூனோடு மிக கடுமையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்தார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தாயின் மகனே, என்னுடைய சகோதரனே, இவர்களுக்கு முன்னால் என்னை நீங்கள் எளிவுபடுத்தி விடாதீர்கள், இவர்களுடைய விடயங்களில் நான் சில முயற்சிகளை செய்தேன், ஆனால் அவர்கள் என்னை பலகீனமாக ஆக்கிவிட்டார்கள், என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள், மீறி சென்றால் பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தி விட்டார் விடுவா என்று நீங்கள் என்னை குறை சொல்லுவீர்கள் என்று பயந்து நான் அப்படியே அவர்களுக்கு சொல்லிவிட்டு இருந்து விட்டேன் என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். எனவே அதற்கு பிறகு அந்த சாமிரியை அழைத்து, நீ ஏன் இந்த வேலையை செய்தாய் என்று அவனை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்டித்து, நீ இந்த இடத்திலே இருக்காத நீ செல், உனக்கு ஒரு நோய் பிடிக்கும், அந்த நோயிலே நீ என்னை தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள் என்று நீ அழுவாய் என்று அவனை எல்லாம் தவித்து அனுப்பி விட்டார்கள். அதே போன்று அவன் உருவாக்கிய அந்த கடவுள் கன்றுக்குட்டியை அவர்கள் கடவுளாக வணங்கி கொண்டிருந்ததை அவர்களுடைய கண் முன்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு வைத்து எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு போய் கடலிலே தூவிட்டார். இப்படி அந்த பனு இஸ்ராயில் சந்ததியினர் அல்லாஹுக்கு எதிராக அல்லாஹுக்கு மாற்றமாக வேறு கடவுள்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தோரணையிலே அவர்கள் செயல்பட்டார். அதற்காக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனை இறக்கினான், நீங்கள் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் நீங்கள் கொலை செய்து கொள்ளுங்கள், யார் இந்த கன்றுக்குட்டியை வணங்கினீர்களோ அவர்களை வணங்காதவர்கள் கொலை செய்யட்டும் என்று அப்படி ஒரு கட்டளை அல்லாஹு தஆலா போட்டான். அவர்களுக்கு மத்தியிலே அந்த கொலைகள் நடந்தது. அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த குற்றங்களை மன்னித்தார். அதற்கு பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வேத பலகையை எடுத்து காட்டினார். எடுத்து அதிலே அல்லாஹு தஆலா சொன்னான், அவர்களுக்கு தேவையான எந்த எந்த விடயங்களிலே அவர்கள் கருத்து மோதல் கொண்டிருந்தார்களோ அந்த சகல விடயங்களும் அந்த வேத பலகையிலே இருந்தன. அந்த வேத பலகையையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு ஒப்பந்தத்தோடு தான் அவர்களுடைய கண் முன்னால் காட்டினார். அது என்ன ஒப்பந்தம்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வரஃபஅனா ஃபௌகக்கும் தூர், அவர்கள் மாறு செய்வார்கள் வரம்பு மீறுவார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களை அச்சுறுத்தி தூர் மலையை அவர்களுக்கு தலைக்கு மேலால் உயர்த்தி நீங்கள் இந்த வேதத்தை பலமாக பற்றி பிடிக்க வேண்டும், பற்றி பிடிக்கவில்லை என்றால் இந்த மலை உங்களுடைய தலையிலே விழும் என்ற அடிப்படையிலே அச்சுறுத்தி அல்லாஹு தஆலா ஒரு கடுமையான ஒரு வாக்குறுதி அவர்களிடத்திலே வாங்கினார். இந்த வேதத்தை நீங்கள் சரியாக பிடித்துக் கொள்ளுங்கள், புதுமா ஆத்தை நாக்கும் விகுவா, பலமாக இந்த வேதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லி அந்த தூர் சீனாய் மலையை மேலே தூக்கி வைத்து அந்த ஒப்பந்தம் வாங்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கிலே அதிலும் அவர்கள் பிழை செய்தார். கடைசியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே என்ன சொன்னார்கள் என்றால், இவ்வளவு அற்புதங்களையும் அல்லாஹ்வுடைய அருள்களையும் அவர்கள் பெற்றிருந்தாலும் அல்லாவை நீங்கள் எங்களுக்கு காட்ட வேண்டும், வெளிப்படையாக நாங்கள் அல்லாவை பார்க்க வேண்டும், அல்லாவை பார்த்தால் தான் உங்களை நாங்கள் விசுவாசம் கொள்வோம் என்ற ஒரு பிடிவாதத்தை குறித்தார். உடனே அல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு பெரிய ஒரு பேரிடியை அல்லாஹு தஆலா முழங்க செய்தான். அந்த இடியிலே அவர்கள் அப்படியே அனைவரும் விழுந்து மரணித்து விட்டார்கள். மரணித்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் அவர்களை எழுப்பினான், ثُمَّ بَعَثْنَاكُمْ مِنْ بَعْدِ مَوْتِكُمْ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ, நீங்கள் மரணித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை நாங்கள் எழுப்பினோம், நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு என்று அல்லாஹு தஆலா சொன்னார். ஆனால் அப்பொழுதும் அவர்கள் எந்த தங்களுடைய விடயங்களிலே திருத்திக் கொண்டதாக மாற்றங்கள் கொண்டு வந்ததாக பல அநியாயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலாவினுடைய ஒரு கட்டளை வருகிறது, இவர்களை அழைத்து கொண்டு இப்பொழுது பைத்துல் முக்தஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்கள் செல்லுங்கள், அந்த பரிசுத்தமான பூமிக்கு இவர்களை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்ற ஒரு கட்டளை அல்லாஹு தஆலா போட்டார். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே கேள்விப்பட்டார்கள், அங்கே ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், எனவே அவர்களுடைய அந்த இடத்திலே நாங்கள் நுழைய வேண்டும் என்றால் அவர்களுடன் போராட வேண்டி வரும் என்பதன் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அந்த அங்கு இருக்கக்கூடியவர்கள் வெளியேறும் வரைக்கும் எங்களால் அந்த புனித பூமிக்குள் நுழைய முடியாது என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து நுழையுங்கள். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த ஓரிரு விசுவாசிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் நுழைந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் எதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிடிவாதமாக சொன்னார்கள், இஸ்ஹப் அந்த வரப்புக்கு ஃபகாதிலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போராடுங்கள், போராடி விட்டு வெற்றி கிடைத்தால் காவலனை தாருங்கள், நாங்கள் இங்கு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். எனவே இவர்களுடைய இப்படிப்பட்ட பல வேலைகளின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே அதாவது சடைவடைந்து விட்டார். அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், கால ரப்பி இன்னி லா அம்லிகு இல்லா நஃப்ஸி வ அஹி, என்னுடைய ரப்பே இவர்களுடைய விடயத்தில் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எதுவும் செய்ய முடியாமல் உள்ளது, என்னையும் என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் தவிர வேறு யாரையும் என்னால் ஒரு சரியான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் உள்ளது. ஃபஃப்ருக் பைனனா வபைனல் கௌமில் ஃபாஸிகீன், எனவே எங்களுக்கும் இந்த பாவிகளான இந்த சமுதாயத்துக்கும் இடையிலே பிரிவினை ஏற்படுத்திவிடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார். எனவே அதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த பனு இஸ்ராயில் சந்ததியைச் சார்ந்த ஏனையவர்களையும் அல்லாஹு தஆலா பிரித்துவிட்டார். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா சாபத்தை கொடுத்தான், நீங்கள் தங்க இடம் இல்லாமல் அலையுங்கள், உங்களுக்கு இருப்பதற்கு இடம் கிடைக்காது, பூமியிலே நீங்கள் சுற்றி திரியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சபித்தான். சுமார் 40 வருடங்கள் அவர்கள் இருக்க இடம் இல்லாமல் எந்த விதமான வளங்களும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்றவர்களாக அவர்கள் சுற்றி திரிந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இவர்களுடைய வரலாறுகளை தெளிவாக எங்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளவு ஒரு மோசமான ஒரு வரலாறு இந்த பனு இஸ்ராயில், இப்பொழுது நாங்கள் இஸ்ரேல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யூதர்களுடைய அந்த வரலாறு, அவர்களுடைய அந்த சந்ததிகளுடைய வரலாறு. எனவே அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைப்பற்றுகிறான். பிறகு அல்லாஹு தஆலா ஒரு சில நபிமார்களை அவர்களுக்கு அனுப்புகிறான், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறான். அந்த வகையிலே வந்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். மிக பெரும் ஒரு ஆட்சி அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எந்த அளவுக்கு என்றால், காற்றை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி, ஜின்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய சக்தி, மிக பெரிய ஷைத்தான்களை விலங்கிட்டு வேலை வாங்கக்கூடிய அந்த சக்தி, இது எல்லாவற்றையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எந்த அளவுக்கு என்றால், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியின் சிம்மாசனத்தை கண்ணை மூடி திறப்பதற்குள் கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹு தஆலா வேலையாட்களை அல்லாஹ் கொடுத்திருந்தார். மிக பிரமாண்டமான கட்டணங்களை அவர்கள் கட்டினார்கள், பிரமாண்டமான பாத்திரங்களை அவர்கள் அமைத்தார்கள், கடலுக்கு சென்று கடலிலே நீந்தி முத்துக்களை எடுத்து வந்து கொடுத்தார்கள். இப்படி மிகப்பெரிய ஒரு ஆட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார். அதற்கு பிறகு இன்னும் பல நபிமார்கள் வந்தார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஜகரியா அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்கள் அவர்களுக்கு வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தீனை போதித்தார்கள். ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இவர்களுக்கு எவ்வளவுதான் அருள்களை செய்திருந்தாலும் அகிலத்தாரில் உள்ளவர்களை விட அல்லாஹு தஆலா அவர்களை மேம்படுத்தி இருந்தாலும் அல்லாஹுக்கு நன்றி கட்ட ஒரு சமுதாயமாக, அல்லாஹுக்கு எதிரான ஒரு சமுதாயமாகத்தான் இவர்கள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களிலே சுட்டிக்காட்டுகிறார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பத்தினியான ஒரு பெண், எந்த விதமான விபச்சாரங்களிலும் ஈடுபடாத ஒரு பெண், அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையாக கொடுக்கிறான். இந்த பனு இஸ்ராயல்கள் என்ன செய்தார்கள் என்றால், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது படுகூர்களை சொல்ல ஆரம்பித்தார். இவள் ஒரு விபச்சாரி, விபச்சாரம் செய்துவிட்டால் நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிக கடுமையான முறையிலே அவர்களை பற்றி விமர்சித்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாங்க முடியாமல், தன்னுடைய பேச முடியாமல் இருந்த அந்த குழந்தையை காட்டி சொன்னாலும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த குழந்தையிடத்திலே கேளுங்கள் என்றார்கள். அவர்களுடைய கண் முன்னால் ஒரு பச்சிளம் குழந்தை பிறந்து 3 நாட்கள் ஆன ஒரு குழந்தை பேசியது, என்னுடைய தாய் எப்படியானவள் அல்ல, நான் அல்லாஹ்வுடைய அருளினால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். நான் பிறந்த நாளிலும் நான் மரணிக்கக்கூடிய நாளிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தி என் மீது இருக்கிறது. நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அந்த குழந்தை பேசியது. அப்பொழுதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் விசுவாசித்தனர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அதற்காகவே திட்டமிட்டார்கள். பல சதித்திட்டங்களை தீட்டினார்கள். கடைசி ஒரு வாய்ப்பு தான் பனு இஸ்ரவேலர்களுக்கு, பனு இஸ்ராயில் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு கடைசியாக அனுப்பப்பட்ட ஒரு நபிதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த வாய்ப்பையும் அவர்கள் தவறவிட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் கடுமையான முயற்சியை செய்து அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் கொலை செய்தார். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் அவர்களை கொலை செய்யவில்லை. உமா கத்தலூஹு யகீனா பல் ரஃபஅஹு அல்லாஹ். அவர்கள் உறுதியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யவில்லை, அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஆனால் இன்று வரைக்கும் அவர்கள் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் ஈசாவை கொலை செய்துவிட்டோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய கையினால் கொலை செய்யப்பட்டார்கள் என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்படவில்லை. இவர்களை பற்றி அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு எந்த தூதர் வந்தாலும் உங்களுடைய மனம் விரும்பாத விடயங்களை அவர்கள் கொண்டு வந்தாலும் நீங்கள் அவர்களை பொய்ப்பிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை கொலை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தீர்கள் என்று இந்த பனு இஸ்ராயில் சந்ததியினரை பார்த்து அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே இவ்வளவு மிக மோசமான வரலாறுகளில் கொண்ட இந்த பனு இஸ்ராயில்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இவர்கள் கடுமையான குழப்பங்களை செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போன்று இதுதான் சரி என்று அறிந்து வைத்திருந்தார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இதுதான் சத்தியம் என்பதை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி இனங்காணுவார்களோ அறிந்து கொள்வார்களோ அதே போன்று இந்த சத்தியத்தை அறியக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தாலும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்திலே பிழையான விடயங்களை கற்பிப்பதற்காக ஒரு சில மக்களை ஏவினார்கள். போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலையிலே விசுவாசியுங்கள், மாலையிலே நிராகரித்து விட்டு வந்து விடுங்கள். சுற்றி இருப்பவர்கள் இது காலையிலே வந்தார்கள், மாலையிலே நிராகரித்து விட்டு போய்விட்டார்கள். எனவே இது ஒரு பிழையான மார்க்கமோ என்று அவர்கள் சிந்தித்து அவர்களும் இந்த மார்க்கத்திலிருந்து வந்துவிடக்கூடும் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு பல முயற்சிகளை செய்தார். அதே போன்று அரபுகள், இந்த யூதர்கள், குறைஷிகள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அஹ்ஸாப் என்ற ஒரு பெரிய ஒரு யுத்தத்தை செய்வதற்கு தயாரானார். சுமார் 10,000 எதிரிகள், மிக குறைவான நபித்தோழர்களை எதிர்க்க தயாரானார்கள். அதில் முழு ஒருங்கிணைப்பு வேலைகளையும் இந்த யூதர்கள் செய்தார்கள். இந்த பனு இஸ்ராயில் சந்ததியை சார்ந்தவர்கள் செய்தார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவப்படுத்துவதாக நினைத்து அவர்களை ஏமாற்றி அழைத்து அவர்களுக்கு ஆட்டு இறைச்சி உணவாக கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அதிலே நஞ்சை கலந்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை சாப்பிட்டார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு அழைத்து அந்த சமாதான ஒப்பந்தத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்த ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது மலைக்கு கீழால் இருந்த அந்த சந்தர்ப்பத்திலே, மலையின் மேலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெரிய ஒரு கல்லை உருட்டி விடுவதற்கு, அவர்களை அப்படியே நசுக்கி விடுவதற்கு முயற்சி செய்தார். இது எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா காட்டி கொடுத்தான். அவர்களுடைய அந்த சகல முயற்சிகளையும் அல்லாஹு தஆலா தோல்வியடைய செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய அந்த செயல்களின் காரணமாக, இந்த பிழையான நடவடிக்கைகளின் காரணமாக இவர்களோடு யுத்தம் செய்து இவர்களை அந்த மதீனா சுற்று வட்டாரங்கள் இருந்து அப்படியே விரட்டிவிட்டார். அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தை சார்ந்தவர்களுக்கு செய்த வசியத் என்னவென்றால், இந்த அரபு தீபகற்பத்திலிருந்து இந்த யூதர்களை நீங்கள் வெளியேற்றுவீர்கள். இந்த யூதர்கள் அரபு தீபகற்பத்திலே இருக்கக்கூடாது, இவர்களை நீங்கள் வெளியேற்றுவிடுங்கள் என்ற ஒரு வசியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த வசியத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மக்தஸ் எல்லாம் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸையும் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வெளியேற்றும்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை வெளியேற்றினார். ஆனால் காலப்போக்கிலே இந்த இஸ்லாமிய உம்மத்தை சார்ந்தவர்கள், இந்த இஸ்லாமிய உம்மத்தை வழிநடாத்துவதாக சொன்னவர்கள் காலப்போக்கிலே அந்த யூதர்களுக்கு அந்த அரபிய தீபகற்பங்களிலே இடம் கொடுத்தார், காணிகளை விலைக்கு விற்றார்கள். அதிலும் குறிப்பாக அந்த பலஸ்தீன் பகுதியிலே அந்த பைத்துல் மக்தஸ் சுற்று வட்டாரத்திலே அவர்களுக்கு அதாவது கூடுதலான பணங்களை பெற்று அந்த காணிகளை விற்றார்கள். மெல்ல மெல்ல பனு இஸ்ராயில்கள் மீண்டும் அந்த பலஸ்தீன் பகுதியிலே குடியேறுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கட்டளையை அந்த சமுதாயம் மீறியதுதான் காரணம். அதன் காரணமாக அந்த பலஸ்தீனிலே பல பூமிகளை அவர்கள் விலைக்கு வாங்கி அதிலே குடியேறி அதிலே ஒரு தளத்தை அவர்கள் அமைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வசியத் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்களால் அப்படியே தூக்கி எறியப்பட்டது. இப்படியே அவர்கள் அந்த நிலங்களை வாங்கி அவர்கள் ஒரு சில சதித்திட்டங்களையும் போட்டு முதலாவது உலக மகாயுத்தம், இரண்டாவது உலக மகாயுத்தங்களுக்கெல்லாம் பிறகு 1948 தங்களுக்கென்ற ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதாவது கிறிஸ்தவ நாடுகள், முஸ்லீம் அதாவது இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படா முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய தயவுடன் அந்த பலஸ்தீன் பகுதியிலே அவர்கள் ஒரு நாட்டை பிரகடனம் செய்து அதனை மெல்ல மெல்ல விஸ்தீரணம் செய்து இன்று பெரிய அளவிலே தங்களுடைய நாட்டை அவர்கள் வளப்படுத்தி இன்னும் அதனை விஸ்தீரணம் செய்வதற்காக வேண்டி இந்த பலஸ்தீனர்களுக்கு எதிரான பல அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் செய்யக்கூடியது அநியாயம். இந்த அநியாயம் சம்பந்தமான விடயத்திலே அல்லாஹு தஆலா யார் அநியாயம் செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கு உதவி செய்வார். அந்த வகையில் அவர்களுக்கு பலஸ்தீனர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இஸ்ராயில் பனு இஸ்ராயில்கள் மிகப்பெரிய அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொந்தமில்லாத அந்த பூமிகளை சொந்தமாக்குகின்ற அந்த வேலைகளில் அநியாயம் செய்கின்ற வேலைகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய அவர்களுடைய உம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான கட்டளைகளை நிராகரித்ததும் புறக்கணித்ததும் தான் அதற்குரிய அடிப்படை காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பனு இஸ்ராயில்கள் இப்படி வந்து குடியேறி பல அநியாயங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே பனு இஸ்ராயில்களை பொறுத்தவரையில் இன்றும் இவர்களை பொறுத்தவரையில் ஒரு மிக குறைவான ஒரு சமுதாயமாகத்தான் இருக்கிறார்கள். உலக மக்கள் 800 கோடி என்றால் இந்த யூதர்களுடைய எண்ணிக்கை, இந்த பனு இஸ்ராயில்களுடைய எண்ணிக்கை வெறும் 2.5 கோடி. அதே நேரத்தில் இவர்கள் முஸ்லீம்கள் என்று முஸ்லீம் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 200 கோடி. அதே நேரத்தில் இந்த முஸ்லீம் நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகள் 57 நாடுகள் இருக்கின்றன. இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு நாடு இந்த இஸ்ரேல் என்ற ஒரு நாடு. இவ்வளவு பலவீனமானவர்களாக இவர்கள் இருந்தாலும் இவர்களுடைய சில சதித்திட்டங்கள், இவர்களுடைய சந்திரோபாயங்கள், இவர்களுடைய பொருளாதார இந்த பின்னணிகளின் காரணமாக இஸ்லாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்ததன் காரணமாக இன்று மிக குறைந்த ஒரு சமுதாயம்
2.5 கோடி உள்ள ஒரு சமுதாயம் 200 கோடி சமுதாயத்தை அச்சுறுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டார். வரும் ஒரு நாட்டை கொண்ட ஒரு சமுதாயம் 57 நாடுகளுக்கு எதிரான ஒரு சமுதாயமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, சகோதரத்துவம் கிடையாது. முஸ்லீம்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர்களுக்கு மத்தியிலே பல சண்டைகள் நடந்து கொண்டிருக்கின்றன தங்களுடைய ஆட்சிகளை வைத்துக் கொள்வதற்காக, அதனை தக்க வைத்துக் கொள்வதற்காக 57 நாடுகளாக பிரிந்து யூதர்களின் காலடியை இவர்கள் மண்டியிட்டு கிடக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொன்னார்கள், யூத கிறிஸ்தவர்களுடைய இந்த வழிமுறைகளை நீங்கள் சான் சானாக முழமுழமாக பின்பற்றுவீர்கள் என்று சொன்னார். அந்த நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி யூத கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய வரலாறு இவர்களுடைய அந்த கலாச்சாரங்களையா நாங்கள் பின்பற்றப் போகிறோம் என்று அவர்கள் யோசித்தார். ஆனால் இன்று ஒவ்வொரு விடயங்களிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த கலாச்சாரங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தினுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். எதிலும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை காட்டி சொன்னார்கள், எந்த அளவுக்கு என்றால், அதாவது ஒரு உடும்பு கொன்றுக்குள் இவர்கள் நுழைந்தால், இந்த பனு இஸ்ராயல்கள் இந்த யூத கிறிஸ்தவர்கள் இந்த உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் நீங்களும் அதனை பின்பற்றி கொண்டு, அதிலும் ஏதோ ஒரு நாகரிகம் இருக்கிறது, இதுவும் ஒரு லேட்டஸ்டான ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் நீங்கள் நுழைவீர்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று நாங்கள் சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம், தாடி வெட்டுவதிலிருந்து, தாடி பொயிண்டாக வெட்டுவதிலிருந்து, மீசையை வளர்ப்பதிலிருந்து, அதே போன்று தாடிகளுக்கு சாயம் தீட்டாததிலிருந்து, பல பிரிவுகளாக பிரிந்திருப்பதிலிருந்து, பல அடிப்படைகளை மாற்றி விடயங்களிலிருந்து, வட்டிகளை வாங்குவது கொடுப்பது என்பதிலிருந்து, ஹராம்களை உட்கொள்வதிலிருந்து, அதே போன்று ஹராமான விஷயங்களை தந்திரங்களின் அடிப்படையில் செய்வதிலிருந்து, சகல விடயங்களிலும் இன்று யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத் காணப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள், கிறிஸ்தவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள், அதே போன்று என்னுடைய உம்மத்தும் அவர்களை பின்பற்றி 73 கூட்டங்களாக பிரிவார்கள் என்று சொன்னார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம் பல கூட்டங்களாக இவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த பிரிவினைதான் குறைவான ஒரு சமுதாயத்திற்கு எதிராக இவர்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இருப்பதற்கு அடிப்படைக்கான 57 நாடுகளை வைத்திருக்கிறார்கள். பொருளாதார வளம் இருக்கிறது, பெட்ரோலிய வளத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், படைபலங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான், ஆயுத வசதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், கோடீஸ்வர நாடுகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வளங்கள் இருந்தும் இந்த யூதர்களுடைய விடயத்திலே அப்படியே மண்டியிட்டவர்களாக இருக்கிறார்கள். சரியான முஸ்லீம்களாக இருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மையான இஸ்லாத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவர்கள் என்ன செய்ய வேண்டும், பலஸ்தீனர்களுக்கு எதிராக இந்த இஸ்ரேல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்ரவேலர்கள் செய்யக்கூடிய இந்த அட்டகாசங்களை எதிர்த்து கேட்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும், பொருளாதார தடைகளை கொண்டு வர வேண்டும், ஓர் அணியிலே இவர்கள் செயல்பட வேண்டும், எதுவுமே கிடையாது. அதனால் இந்த அளவும், அதாவது சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், அநியாயமாக பல அநியாயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்று உள்ளவர்கள், இன்று முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார். சரியான ஆர்ப்பாட்டம் யாருக்கு எதிராக செய்ய வேண்டும், முஸ்லீம் என்ற நாடுகளுக்கு எதிராக செய்ய வேண்டும், இஸ்லாம் என்ற பெயரை சுமந்திருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக செய்ய வேண்டும், நீங்கள் ஒன்றுபடுங்கள் என்று செய்ய வேண்டும், உங்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்துங்கள் என்று செய்ய வேண்டும், எதையோ செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கு எதிராக செய்ய வேண்டிய குரல்களை, யாருக்கு எதிராக செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டங்களை இன்னும் இஸ்ரேலுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரயோஜனம் கிடையாது. எனவே இன்று காணப்படக்கூடிய இந்த யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எப்பொழுதும் இஸ்லாத்தினுடைய எதிரி, எப்பொழுதும் இவர்கள் அல்லாஹினுடைய எதிரி, அல்லாஹுக்கு எதிரானவர்கள். எதுல்லாஹி மகுலூலா, அல்லாஹுடைய கை விலங்கிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னல்லாஹ ஃபகீரும் வலஹன் அகனியா, அல்லாஹ் ஏழை, நாங்கள் தான் பணக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த யூதர்கள். அல்லாஹுக்கு எதிரான ஒரு சமுதாயம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே மாறி சொல்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், லந்தமத்தனாவு இல்லா ஐயாவன் மாதூதா, எங்களை நரகம் ஒரு சொற்ப நாட்களை தவிர தீண்டாதே என்று சொல்வார். இப்படி பல அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முழு அநியாயங்களுக்கும் முழு அட்டூழியங்களுக்கும் இந்த 200 கோடி சமுதாயம் துணை போய் கொண்டிருக்கிறார். பல வகையிலே துணை போகிறார். இன்று நாங்கள் பார்க்கிறோம் ஹராமான பதார்த்தங்கள், இந்த ஹராமான பதார்த்தங்கள் உணவு வகைகள் உருவாக்கப்படுகின்றன. அதற்கு பல தந்திரங்களும் கையாளப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே உணவை இருக்கும் நேரடியாக காண்பார்கள், ரொட்டியை சுடுவார்கள், சாப்பிடுவார்கள், ஆட்டை அறுப்பார்கள், அதனுடைய இறைச்சியை சுட்டு சாப்பிடுவார்கள். இப்படி நேருக்கு நேராக அந்த உணவுகள் இருந்தன. நேருக்கு நேராக அந்த உணவுகளை பார்த்து அவர்கள் சாப்பிட்டார்கள். ஆனால் இவர்கள் அப்படியா? இன்று பெட்டிகளில் அடைக்கப்பட்டு, டின்களில் அடைக்கப்பட்டு, பேக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு எத்தனையோ உணவுகள் கண்காணாத திசைகளில் இருந்து அந்த உணவுகள் வருகின்றன. அந்த உணவுகளில் என்ன என்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு கோட் வேர்ட், யாருக்கும் தெரியாத ஒரு வார்த்தை. வெளிப்படையாக இதிலே பன்றிக் கொழுப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சாப்பிட மாட்டார்கள் என்பதற்காக சில தந்திரமான முறையில் சில கோட் வேர்டுகளை கொண்டு வைத்திருக்கிறார். E100, E101, E140, E141. நீங்கள் வாங்கி பாருங்கள், சில வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய உணவு பதார்த்தங்களை வாங்கி பாருங்கள். இந்த இலக்கங்களை உங்கள் ஒவ்வொருவருடைய கையிலும் போன்கள் இருக்கு. கூகுள் போக முடியும் உங்களால், கூகுளிலே சென்று இந்த உங்களுடைய பால் பக்கத்தை வாங்குகிறீங்களா, அதில் என்னென்ன பதார்த்தம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு கோட் வேர்டு இருக்கு, அதை நீங்கள் அடித்து பாருங்கள். உடனே பன்றியினுடைய படம் வரும். இந்த பன்றி கொழுப்புகள் சேர்க்கப்படுகின்றன. திட்டமிட்டே அவர்கள் சில அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹராம்களை நாங்கள் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒருவருடைய பிரார்த்தனை சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒருவர் பயணத்திலே போகிறார், அந்த பயணத்திலே நின்று கொண்டு கையை ஏந்தி அவர் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்கிறார். ஆனால் அவருடைய சாப்பாடு ஹராம், அவருடைய உடுத்தியிருக்கக்கூடிய ஆடைகளால் அவருடைய அந்த பிரார்த்தனை எங்கே ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்று திட்டமிட்டு ஹராமான பதார்த்தங்கள் எங்களுடைய வீடுகளில் நுழைவிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அன்றாடம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவைகளை நாங்கள் சரியாக ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது, பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன என்ன கோட்வேடுகள் போடப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. அந்த கோட்வேடுகளில் அவர்கள் என்ன ரகசியமாக உள்நுழைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதிலே ஹராம்கள் இருந்தால், என்னதான் அது ருசியாக இருந்தாலும், என்னதான் அது இன்பமாக இருந்தாலும், அல்லாஹுக்கு பயந்து அதனை நாங்கள் கவிழ்ந்து கொள்ள வேண்டிய சில முயற்சிகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கான சரியான ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே இந்த ஹராமான பதார்த்தங்கள் திட்டமிட்டே நுழைவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஹராமான பதார்த்தங்கள் உள்ளடங்கிய சகல பொருட்களும் இன்று இஸ்லாமிய நாடுகளில் விற்கப்படுகின்றன. யூத நிறுவனங்கள் அங்கு கிளைகளை அமைத்து விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்குரிய கோயில்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்களுக்குரிய கோயில்கள் அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சுற்றுலா தலமாக அவைகள் மாற்றப்பட்டு முழுக்க முழுக்க யூத கிறிஸ்தவர்களுடைய அனாச்சாரங்கள் அங்கு அரங்கேற்றப்படுகிறது. பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளுக்கு அப்பால் மனித உரிமை என்ற பெயரிலே இவர்கள் பல வரம்பு மீறல்களை இஸ்லாமிய நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய நாடுகளிலே செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இன்று பலஸ்தீனத்திலே உள்ள குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சவுதியிலே நாய் திருவிழா வைத்துக் கொண்டிருக்கிறார். அதிலே நாய்களை விழித்து அவர் விழா கொண்டாடிக்கொண்டிருக்கிறார். இசை கச்சேரிகளை நடத்திக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். எனவே இஸ்லாத்துக்கும் இஸ்லாம் என்ற பெயரை சுமந்திருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கும் இவைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. யூதர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றக்கூடிய சமுதாயமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சகல விடயங்களிலும் இன்று யூதர்கள் புகுந்து தங்களுடைய பொருளாதாரங்களை கையிலே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 70% பொருளாதாரம் இந்த யூதர்களுடைய கையிலே இருக்கிறது. இன்று நாங்கள் போன்களை பயன்படுத்துகிறோம், கூகுள் பயன்படுத்துகிறோம், யூடியூப்களை பார்க்கிறோம், இந்த சகல ஃபேஸ்புக்குகளை பயன்படுத்துகிறோம். இந்த சகலவற்றினுடைய உரிமையாளர்களாக இந்த யூதர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று பெரும் பெரும் நிறுவனங்கள், ஆயிரக்கணக்கான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனங்கள், நாங்கள் பாவிக்கக்கூடிய சிக்னலிலிருந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய சகல உணவு வகைகள் எல்லா பதார்த்தங்களிலிருந்து சகலவற்றுக்கும் சொந்தக்காரர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். குளிர்பானங்கள் என்ற பெயர்களிலே பல, அதாவது உடம்புக்கு கேடான விஷயங்களை அவர்கள் தயாரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மருந்தகங்கள் என்ற பெயர்களிலே பல அநியாயங்களையும் மட்டுமிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவைகளை நாங்கள் சற்று பார்த்து வெளிப்படைந்து இந்த சதிவலைகளுக்குள் நாங்களும் சிக்காமல் முடிந்த வரைக்கும் நாங்கள் அல்லாஹுக்கு பயந்து ஹலாலான உணவுகளை உட்கொண்டு இவர்களுடைய சதிவலைகளுக்குள் நாங்கள் சிக்காமல் அல்லாஹ் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹத்தன் அமைக்கக்கூடிய அமைப்பிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். எனவே எந்த ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்திலே சொன்னேனோ அதன் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் சிந்தித்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். இது சம்பந்தமான இன்னும் பல விஷயங்கள் நாங்கள் கடைக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்தை சென்றால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி கலைப்போம். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹி பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்.